கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 20 அத்தியாயம், காதலும் கலையும். சிறிய பழுவேட்டரையர் தன் மாளிகையின் முன்கூடத்தில் உலவிக் கொண்டிருந்தார். அதிகாலை வேளையிலும் அவரால் ஒரு கணம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவர் மூளை ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கும். எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முடிவு காணுவார். இப்போது முதல் நாள் பல பணிகளுக்கு அனுப்பியிருந்த பணியாட்களும் ஒற்றர்களும் காவலர்களும் ஒருவர் ஒருவராக வந்து தாம் முடித்தவற்றை கூறி செல்வர். அந்த பெரிய மாளிகை கலகலப்பு குறைந்து காணப்பட்டது. இரண்டொரு வேலையாட்களும் பணிப்பெண்களும் தவிர அந்த மாளிகையில் வேறு யாரும் இல்லை. அந்த மாளிகையில் குழந்தைகள் துள்ளி விளையாட வேண்டும் என்பது பழுவேட்டரையர் அவா. கடின நெஞ்சம் கொண்ட அந்த இரும்பு மனிதர் மழலை மொழியில் மயங்கி விடுவார். தன் மகள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடாதா என்று இயங்குவார். அந்த இயக்கத்தில் ஒருவித உள்ள அர்த்தம் உண்டு. தன் சந்ததி தொடர்வது என்பது ஒன்று, மற்றொன்று மிக முக்கியமானது. சோழ அரியணையில் அடுத்தபடி ஏறி அமர்வது தன்னுடையவனாக இருக்க வேண்டும் என்பதே. பழுவேட்டரையர் மத்தியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த எண்ணம் எப்படி ஈடேறும் என்று அவருக்கு புரியவில்லை. அதனால் பலவித திட்டங்களை தீட்டி வலை விரித்திருந்தார். அதில் ஒன்று, தன் மூத்த சகோதரர் பெரிய பழுவேட்டரையரின் திருக்குமாரத்தி பஞ்சவன் மாதேவியை அருண்மொழிக்கு மனம் புரிவித்து விட வேண்டும் எனும் உள் உள்ளம். கொடும்பாளூர் பெண் வானத்திற்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தை எண்ணி அவர் அடிக்கடி ஆத்திரமடையாதிருப்பது இல்லை. இளைய பிராட்டியாரோடு எப்போதும் தங்கியிருந்ததால் தான் கொடும்பாளூர் மகள் இளையராணியாகும் பேறு பெற்றாள் என்பது அவருக்கு தெரியும். பஞ்சவன் மாதேவியையும் அதேபோல் இளைய பிராட்டியோடு பழகவிட அவருக்கு சம்மதமே. ஆனால் இளைய பிராட்டி தஞ்சையிலோ நந்திபுரத்திலோ இருப்பதில்லையே. நாகைப்பட்டினத்தில் முன் வந்த களங்களின் நின்றும் அருள்மொழி வந்திறங்கவில்லை என்பதை முதலில் வந்த ஒற்றன் அறிவித்தார். பழுவேட்டரையர் ஏதும் பேசவில்லை. அவனை அனுப்பிவிட்டார். அருண்மொழி முன்பே புறப்பட்டுவிட்ட செய்தியை வணிகர்கள் கூறினார்களே, பின் ஏன் இன்னும் இளவரசர் வந்து சேரவில்லை என்று பழுவேட்டரையர் எண்ணினார். உடனே அரண்மனை சென்று மன்னனிடம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த பெண் பஞ்சவன் மாதேவி இன்னும் சிங்காரித்து முடிக்கவில்லை. குழந்தாய் என்று குரல் கொடுத்தார் பழுவேட்டரையர். இது முடிந்துவிட்டதப்பா என்று உள்ளே இருந்து கீச்சு குரலில் மறுமொழி வந்தது. பஞ்சவன் மாதேவி பூத்தாடையும் முத்தாபரணங்களும் அணிந்து கால் சதங்கை ஒலிக்க பொதிகை பிறந்த நறுமணம் கமிழ வந்தாள். அவள் தோற்றம் கண்டு பழுவேட்டரையரே அயர்ந்து போனார். கேரளத்து கிளை மரபினராதலால் பஞ்சவன் மாதேவியின் உடலில் பொன்னிறம் படர்ந்திருந்தது. பழுவூர்காரர்களுக்கு இயற்கையாக அமைந்திருந்த செழுமை பொங்கி தவழ்ந்தது. தந்தையின் கம்பீரமும் அவளிடம் கலந்திருந்தது. பாலாவி போன்ற மெல்லிய துகிலின் மறைவி நின்று பெண்மை எழிலின் பூரண முத்திரைகள் இலைமறைவில் தோன்றும் கனி போன்று காண்போரை மயக்கும் சக்தி வாய்ந்து திகழ்ந்தன. பழுவேட்டரையர் பெருமூச்சு விட்டார். சோழ நாடு இவளை அரசியாக அடைய பேறு பெற்றிருக்க வேண்டுமே. தன் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ என்று எண்ணினார். தன் மகளை விட பெரியவர் மகள் அழகில் சிறந்தவள் என்பதில் அவருக்கு ஐயமே இல்லை. வெளியே சிவிகை தயாராக இருந்தது. கம்பீரமாக புறவியும் வந்து நின்றது. குழந்தாய், புறப்படலாமா என்று பழுவேட்டரையர் கேட்டார். கடுமை குரல் எழுப்பும் இந்த மனிதரிடமிருந்து அத்தகைய கனிமொழி வருகிறது.
புறப்படலாமே, இன்றைக்கு இளவரசர் வருகின்றாரா அப்பா
என்று அவள் கேட்டாள். பழுவேட்டரையர் ஒரு கணம் மகளை உற்று பார்த்தார். தான் தூண்டிவிட்ட இளவரசர் எண்ணம் அந்த மங்கை மனத்தில் வேரோடு இருக்கிறதோ என்று அவருக்கு தோன்றியது.
குழந்தாய், இன்னும் செய்தி தெரியவில்லை. அரண்மனைக்கு சென்றால் தெரியும். அது சரி, நான் ஒன்று கூறுகிறேன், நீ கவனமாக வைத்துக்கொள். இளவரசரை பற்றி அதிகமாக பேசாதே. பொறாமை பிடித்தவர்கள் பல அரண்மனையில் உண்டு, சதிகாரர்கள் உண்டு. ஆனால் உன் எண்ணத்தை வெளிப்படையாக ஏதும் கூறாமல் இருப்பது உனக்கு நல்லது என்றார்.
பஞ்சவன் மாதேவி கழுக்கென்று சிரித்தாள். அவள் மனத்திலே ஒருவித எண்ணமும் இன்னும் சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. தந்தை தானே அடிக்கடி இளவரசர் இளவரசர் என்று கூறி அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட செய்தார். இளவரசர் எப்படி இருப்பார் என்று அவளால் கற்பனை செய்து கொள்ள கூட இயலவில்லை. ஆனால் அவர் அரண்மனையில் அடிக்கடி வளைய வரும் மதுராந்தகன் கண்டராதித்தனை போன்று இருப்பாரோ, சிவப்பு மேனியாய் அகன்ற மார்போடு இனிய குரலோடு இருப்பாரோ. அவள் ஓரிரு முறை மதுராந்தகன் கண்டராதித்தனை கண்டிருக்கின்றாள். நெற்றியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் இடையில் வெண்பட்டு சரசரக்க அவன் இங்கும் அங்கும் போய் வருவதை அவள் கண்டிருக்கின்றாள்.
குழந்தாய், புறப்படு. அரண்மனையில் இன்னும் சில நாட்கள் இரு. உன் சகோதரி உன்னிடம் அன்பாக இருக்கின்றாளா
என்று கேட்டார் பழுவேட்டரையர். சிவிகை புறப்பட்டது. அதே பழைய சிவிகை, பெரிய பழுவேட்டரையர் பயன்படுத்திய பானை இலச்சினை பொறிக்கப்பட்ட சிவிகை. பழுவேட்டரையர் குதிரை மீது அமர்ந்து கம்பீரமாக வந்தார். பழுவூர் மாளிகைக்கும் சோழ மன்னரின் மாளிகைக்கும் அதிக தொலைவு இல்லை. மன்னர் மதுராந்தக சோழ தேவர் வைகரை வேளையில் எழுந்துவிட்டார். அவரது மனத்தில் இப்போது சொல்ல ஒண்ணா கவலை. நாட்டில் மக்களுக்கு எவ்வித குறைவும் இல்லை என்றாலும் அவர் மனத்தில் ஏதோ குறைபாடு அவருக்கு தோன்றி அது அவரை உள்ளூர அரைத்து வந்தது. மதுரன் எங்கிருந்தோ பக்தி பாடல்கள் பாடுவது அவர் காதுகளில் வீழ்ந்தன. சில நாட்களுக்கு முன்னர் தாம் நம்பியாண்டார் நம்பி அடிகளார் அங்கு வந்து சென்றிருந்தார். தேவார பதிகங்கள் அடங்கிய ஓலை சுவடிகளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அவர் பெரும் வேலையாக கொண்டு அலைகின்றார். அவர் வாழ்விலாவது ஒரு லட்சியம் இருந்தது. நமக்கென்று ஒன்றுமே இராது போய்விட்டது. நம் ஆட்சி காலத்திலேயே அழியாதது ஒன்றும் செய்ய முடியவில்லையே. கடல் வாணிபம் குறைந்து வருகிறது என்று வணிகர்கள் முறையிடுகின்றனர். நம்மால் நேரடியே சென்று காண முடியாதபடியால் தானே இது போன்ற குறை என்று எண்ணும் போது அவருக்கு வேதனையாக இருந்தது. பழுவேட்டரையர் வரும் செய்தியை பணியாள் பணிவோடு அறிவித்து அகன்றார். மன்னருக்கு வாழ்த்து கூறி அவர் நலன் கேட்டுவிட்டு பழுவேட்டரையர் அரசர் முன் மஞ்சத்தில் அமர்ந்தார். மன்னர் கேட்கும் முதல் கேள்வியை அவர் அறிவார். இளவரசரிடமிருந்து செய்தி வந்ததா என்பது அந்த கேள்வி. இல்லை என்று நாள்தோறும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது என்ற வேதனை பழுவேட்டரையருக்கு உண்டு. அன்றும் அதை போன்றுதான் மறுமொழி கூற வேண்டும் என்று நினைக்கும் போது அவருக்கே சங்கடமாகத்தான் இருந்தது. இன்று மதுராந்தகர் முதலில் அந்த கேள்வியை கேட்கவில்லை. இளைய பிராட்டியாரை பற்றி விசாரித்தீர்களா என்று மதுராந்தகர் கேட்டபொழுது பழுவேட்டரையர் ஏதும் மறுமொழி கூற முடியவில்லை. தஞ்சை அரண்மனைக்கு இளைய பிராட்டி வந்ததும் பாதாள சிறைக்கு சென்றதும் திரும்பி போகும் போது வானதியையும் உடன் அழைத்து சென்றதும் குறித்து அவர் விசாரித்தார். வந்தியத்தேவனோடு அவள் ஏதும் பேசவில்லை என்பதையும் அறிந்து கொண்டார். பிறகு அவர்கள் எங்கு சென்றனர் என்று அறிந்து வர ஆள் அனுப்பவில்லை. அதை அவர் ஏனோ செய்யவில்லை. பழுவேட்டரையரின் மௌனம் கண்ட மதுராந்தகருக்கு சிறிது வேதனைதான். இளைய பிராட்டியாரை பழுவேட்டரையர் அலட்சியம் செய்கின்றார் என்ற சந்தேகம் அவருக்கு தோன்றியது உண்டு.
நாம் இப்படி கவனியாமல் இருப்பது சரியென்று இவ்வளவு ஆண்டுகளாக நாம் மறந்துவிட்டதே மன்னிக்க முடியாது தோன்று. அருண்மொழி இவற்றை அறிந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பான்
என்று அவர் மெல்ல பேசினார். அருண்மொழி என்றவுடன் மதுராந்தகருக்கு அவர் நினைவு வந்துவிட்டது.
பழுவேட்டரையரை ஏதாவது செய்தி கிடைத்ததா
என்று அவர் கேட்பதற்கு முன்னரே பழுவேட்டரையர் தொண்டையை கணித்துக் கொண்டு,
இன்றும் செய்தி கிடைத்தது. நேற்று வந்த கலங்கள் எதிலிருந்தும் அருண்மொழி வந்திறங்கவில்லை. காரணம் ஏதும் தெரியவில்லை. வேறு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. கடற்பகுதியில் திடீர் திடீர் என்று கொள்ளைக்காரர்களின் தாக்குதல் மிக அதிகமாக இருக்கிறதா? அவர்களுடைய அட்டகாசத்தால் களம் ஒன்று மூழ்கியே விட்டதாம் என்றார்.
இப்பொழுது கடற்கொள்ளைக்காரர்களை பற்றி செய்தியே அதிகமாக வருகிறது. 4 நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்த நகரத்து வணிகர் தலைவர் அது பற்றி முறையிட்டார். சோழ நாட்டிற்கு கலங்கள் வர மிக அஞ்சுகின்றனவாம். இந்நிலை நீடித்தால் அயல் நாட்டு வாணிபம் நமக்கு மிக குறைந்துவிடும். புது புது வகையாக நமது கிராம பகுதியில் நெய்யும் ஆடைகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியாமல் இங்கேயே தேங்கி மங்கிவிடும்.
நானும் கேள்விப்பட்டு வருகிறேன். அதை தடுக்க என்ன செய்யலாம் என்று சிந்தித்து வருகிறேன். குறிப்பாக கொள்ளையர் இருப்பிடம் சென்று தாக்க வேண்டுமெனில் பெரும்படைகளை திரட்டி ஏராளமான வீரர்களோடு அனுப்பலாம். கொள்ளைக்காரர்களை எங்கிருந்து கண்டுபிடிப்பது என்பது பற்றியே யோசித்து வருகிறேன்.
மதுராந்தகர் மெல்ல நகைத்தார்.
இந்த செய்தியை எல்லாம் கேள்விப்பட்டு நான் இருப்பதில் என்ன பலன்? மன்னர் என்று பெயர் படைத்து என்ன பலன்? அப்போதிருந்த இளமை ஆசையில் சோழ சாம்ராஜ்ய மகுடத்தை தலையில் தாங்கினேன். இளமை கனவின் வேகத்தில் எட்டு திக்கும் சென்று சோழர்த்தம் பெருமையை நிலைநாட்ட ஆசைப்பட்டேன். அருள்மொழி வெளிநாடுகளுக்கு சென்ற போது நான் அவனை தடுக்கவில்லை. என் குடும்பத்தவரை பற்றி கவனிக்க மறந்தேன். அதனால் தானே எனக்கு நோய் வந்தது. கால்கள் நடக்க முடியாது போயின
என்று மனவேதனையோடு பேசினார். பழுவேட்டரையர் மன்னரின் வேதனை பேச்சை மாற்ற எண்ணி,
சேர நாட்டில் நின்று கை வந்த வைத்தியர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் வைத்திருக்கும் மூலிகைகள் எந்தவித நோயையும் அகற்றிவிடும். அவரை அழைத்து வரட்டுமா என்றார்.
மதுராந்தகர் கை அசைத்து,
தமிழுக்கு வைத்தியரை விடவா? அகத்தியரும் தேரையரும் எழுதி வைக்காத எந்த மருந்தையும் வேறு யார் கொடுத்து விட போகிறார்கள்? எனக்கு எதிலும் நம்பிக்கை இல்லை. என் மனநோய் மாறினால் போதும். அதற்கு மருந்து கொண்டு வருபவன் அருள்மொழிதான். ஒருவேளை அவன் கடற்கொள்ளையரிடம் சிக்கியிருப்பானோ? அவனை இழந்து விட்டால் இந்த சோழ நாட்டை கூறு கூறாக போட்டு குறுநில மன்னர்களே ஆளு விட்டு விட வேண்டியதுதான்
என்றார். பழுவேட்டரையருக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. மன்னருக்கு இன்று ஏன் இவ்வளவு வேதனை என்று அவருக்கு புரியவில்லை. ஏதோ சொல்ல வாயெடுத்த போது அங்கு மதுராந்தகன் கண்டராதித்தன் வந்து கொண்டிருந்தான். அவன் உதடுகள் ஏதோ பாடலை முணுமுணுத்தன. பழுவேட்டரையர் அவனை ஒருகணம் பார்த்தார். அவன் யாரையும் கவனிக்காமல் விக்கிரகத்தின் இன்று பழைய மலர்களை அகற்றி எடுத்துக் கொண்டு சென்றார். அவன் கையில் மலர் கூடை ஒன்று இருந்தது. நந்தவனத்தில் மலர் பறித்து அவற்றை தொடுத்து அவன் கொண்டு வந்திருந்தான்.
அரண்மனை நடுவே அழகிய கோயில் அமைக்கப்பட்டிருந்தது. அற்புதமான நடராசர் விக்கிரகம் அங்கிருந்தது. அரச குடும்பத்தார் வீழ்ந்து வணங்க ஏற்ற வகையில் அந்த இடம் இருந்தது. மதுரன் தினந்தோறும் நடராசருக்கு விதவிதமாக அலங்கரிப்பான். சிலையின் முன்னின்று இதயம் உருக பாடுவான். பஞ்சவன் மாதேவி சிறிய தந்தையோடு அரண்மனைக்கு வந்தவுடன் தன் சகோதரியும் மற்றவர்களும் நீராட சென்றிருப்பதை அறிந்து அரண்மனையை சுற்றி பார்த்து வர கிளம்பினார். மதுரன் நடராசர் விக்கிரகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். திருநீறு துளங்கும் முகத்தினனாய் அவன் நீல பட்டாடை உடுத்தி பாடல் ஒன்றை முணுமுணுத்தவாறு ஆண்டவனை அலங்கரித்துக் கொண்டிருந்தான். அவன் தோற்றமும் ஆடை அலங்காரமும் பஞ்சவன் மாதேவியை கவர்ந்தன. மெல்ல அவள் கோயில் மண்டபத்திற்கு வந்தாள். மலரின் மனத்தையும் மிஞ்சும் மணவாடை வீசுவது அறிந்து மதுரன் திரும்பி பார்த்தான். பஞ்சவன் மாதேவி நின்று கொண்டிருந்தாள். ஒரு கணத்திற்கு மேல் அவன் அவளை நோக்கவில்லை. அப்படி பார்க்கவும் மாட்டான். ஆனால் ஏனோ அன்று அவன் மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தான். பெரிய பழுவேட்டரையரின் திருக்குமரி அவள் என்று அவன் அறிவான். ஆண்டவனுக்கு தான் செய்யும் அலங்காரத்தை வியப்போடு அவள் நோக்குகின்றாள் என்று அவன் எண்ணினான். பஞ்சவன் மாதேவியின் தோற்றம் அவனை கவர்ந்தது. அவளே மெல்ல அவனிடம் பேச்சு கொடுத்தாள்.
இந்த விக்கிரகம் ரொம்பவும் பிரதானமானதோ
என்று அவள் பேச்சை தொடங்கினாள். மதுரன் உடல் சிலிர்த்தது. நேருக்கு நேர் அவன் பெண்களோடு பேசி அறியாதவன். இன்று இப்படி சந்தர்ப்பம் நேர்ந்துவிட்டதே அவன் நெஞ்சிலிருந்து வார்த்தைகள் வெளிவர சங்கடப்பட்டன.
ஆமாம், பல ஆண்டுகளாக இந்த விக்கிரகம் இருக்கிறது என்று கூறி முடிப்பதற்குள் அவனுக்கு வியர்த்து விட்டது.
பஞ்சவன் மாதேவிக்கு கள்ளிப்பும் தைரியமும் பிறந்தன. மதுரனோடு இன்னும் மதுரமாக பேச வேண்டும் போல் இருந்தது. அவள் சிறிது நேரம் நடராசர் சிலையை உற்று நோக்கியவாறு இருந்தாள். பிறகு மதுரனை பார்த்தாள். இரண்டில் எதனால் அவள் இதயம் நெகிழ்ந்தது என்று அவளுக்கே புரியவில்லை. சிலையை காரணமாக கொண்டு மதுரனோடு பேச விரும்பினாள். நடராசரை போன்ற அவளுக்கும் இடப்பாதம் தூக்கி ஆட வேண்டும் போல் இருந்தது. மதுரனின் இனிய குரலுக்கு ஏற்ப ஆடலாம். எப்படி ஆடுவது? நடராசர் எப்படி ஆடுகின்றார்? ஏன் ஆடுகின்றார்? அவளுக்கு அவற்றை பற்றி எல்லாம் அறிய ஆவல் மிகுந்தது. மதுரனை நோக்கி மெல்ல திரும்பி,
ஆமாம், ஆண்டவனின் மற்ற தோற்றங்களை விட இடப்பாதம் தூக்கியாடும் இந்த தோற்றம் ஏன் நம்மை மிகவும் கவர்கிறது
என்று கேட்டாள். பெரிய கேள்வியை கேட்டுவிட்டோமோ? இதற்கு மதுரன் விடையளிப்பாரோ மாட்டாரோ என்ற ஐயம் அவளுக்கு தோன்றியது.
ஒருவேளை இப்படியெல்லாம் கேட்டதற்காக கோபித்துக் கொண்டு விட்டாரோ? கோபிக்கட்டும், அந்த கோபத்தையும் தான் பார்த்து விடுவோம். அந்த சிவந்த மேனிக்கு கோபம் வந்தால் இன்னும் அழகாகத்தான் இருக்கும்.
மதுரன் பஞ்சவன் மாதேவியை ஒரு கணம் நோக்கினான். எப்பேற்பட்ட கேள்வியை கேட்டுவிட்டால் இந்த பெண் என்று பெயர்தான். ஆண்டவனின் மற்ற தோற்றங்களை விட நடேசனின் தோற்றம் ஏன் அதிகம் கவர்கிறது? அதை விளக்கி சொன்னால் அவளுக்கு புரியுமா? விளக்கி சொல்லத்தான் முடியுமா? இருந்தாலும் அவனும் ஏதாவது பேச விரும்பினான். நடராசர் தோற்றம் நம்மை மட்டுமா கவர்கிறது? பிரம்மனை கவர்ந்தது, விஷ்ணுவை கவர்ந்தது, கலை தேவியாம் கலைமகளை கவர்ந்தது. ஆதிசேஷன் நடனம் காண ஓடி வந்தான். எல்லோருடைய உள்ளம் அமைதியடைந்தது. நாம் எவ்வளவோ இன்சொல் பேசுகின்றோம், ஆனால் இனிய இசை கேட்டவுடன் உள்ளத்திற்கு திருப்தி ஏற்படுகின்றதல்லவா? நாம் எவ்வளவோ வாடுகின்றோம், எனினும் நீரை குடித்தவுடன் தெம்பு ஏற்படுகின்றதல்லவா? ஆயிரம் ஆயிரம் தீவர்த்திகளின் ஒளியை காண்கின்றோம், எனினும் கதிரவனை கண்டவுடன் புது தெம்பு பிறக்கின்றதல்லவா? அதுபோன்று நடராசரது தாண்டவ தோற்றம் கண்டவுடன் நம்மை அறியாமல் நம் இதயத்து மாசு நீங்குகிறது. நம் இதயமாகிய மேடையிலே அவர் நடனமிடுவதால் நம் இதயத்தில் புதுமலர்ச்சி ஏற்படுகிறது என்றான். இந்த 20 அத்தியாயம் காதலும் கலையும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.